தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. புனிதம் மலர்ந்திட, மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தி ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கலாத்தியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 14. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர் தெளிதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவை சிறப்பிக்கிற இந்த நல்ல நாளிலே இத்திரு வழிபாட்டிற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய சிலுவை புனித பவுல் எழுதுகிறபடியாக நாம் பெருமை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவருடைய சிலுவையில்தான் நமக்கு வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு என சொல்லுகிற இறை வார்த்தைக்கு இன்றைய நாளில் முழுமையாக செவிமடுத்தும் அந்த சிலுவை வழி நாம் கண்டடைகிற மீட்பின் மக்களாய் என்னாலும் தொடர்ந்து வாழ எத்திருப்பள்ளிகளே நாம் அன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களை எண்ணி பார்த்தும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக்குக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மரியே. தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, வீரியம் மீது இறங்குவீ. உலகில் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ.
தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீ. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனி மாட்சியில் இருப்பவ நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளவானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டன. அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தன. மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசின. இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான அந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றன. உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தி கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த நுயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் பலமாகுமே. உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வு நலமாகுமே. உணவாய் எழுந்து ஏனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த நுயிரை நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அணைத்தாய், என் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த நுயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எந்த நுயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தால் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த நுயிரே நீதானே சுவை, உன்னை மட்டும் சுவாசிப்பே. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோ, ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13-17 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவை சிறப்பிக்கிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் தாமே தம்முடைய தோள்களில் தாங்கி சுமந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை மகிமையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக சிலுவை என்கின்ற வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது, உச்சரிக்கிற பொழுது நம்முடைய மனதில் எழுகிற என்ன ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது? இந்த சிலுவை ஒரு சோகத்தின் அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. இந்த சிலுவை ஒரு தோல்வியின் அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. இந்த சிலுவை கஷ்டங்களின் அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. இப்படியாக சிலுவை என்றாலே நம்முடைய மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு விதமான எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் தான் எழுகின்றன. சிறு வயதிலிருந்தே நாம் கேட்கிற, பார்க்கிற, ஜெபிக்கிற எல்லா படிப்பினைகளிலும் சிலுவை என்பது ஒரு சோகத்தினுடைய அடையாளமாகவே நமக்கு காட்டப்படுகிறதாகவே தான். சிலுவை என்றால் அது வேதனை, அது தவிர்க்கப்பட வேண்டும் என நாம் பெரும்பாலும் எண்ணுவதுண்டு. ஆனால் சிலுவை என்பது வேதனையையும் சோகத்தையும் கண்ணீரையும் சுட்டி காண்பிக்கிற ஒரு சாதாரண கருவியோ அடையாளமோ அல்ல. நாம் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் திருமுகத்தில் அதிகாரம் 1 இறைவார்த்தை 18 வாசிக்கிற பொழுது இப்படியாக வார்த்தை சொல்கிறது, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமையாயிருக்கிறது. சிலுவை என்பது மடமை அல்ல, சோகம் அல்ல, அது மீட்பு பெறுவோம் என நம்புகிற மக்களுக்கு கடவுளின் வல்லமையாயிருக்கிறதாம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நாம் ஒரு புது இல்லத்தை கட்டி அதில் குடிபுகிற பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் பார்ப்போம், ஒரு ஜப அறை இருக்கும். அந்த ஜப அறையிலே எல்லா விதமான புனிதர்களுடைய படங்களையும் வச்சிருப்போம். புதிதாக புனித பட்டம் பெற்ற தேவ சகாயத்தினுடைய புகைப்படம் கூட அங்கே இருக்கும். இயேசுவையும் நாம் அங்கே மத்தியிலே அரங்கேற்றம் செய்திருப்போம். அங்கே ஒரு விவிலியம் இருக்கும். அந்த இயேசுவினுடைய படத்தை பாருங்களே, பெரும்பாலும் ஒரு நல்ல ஆயனுக்குரிய அந்த ஒரு படம் அங்கே இருக்கும். சுற்றிலும் பசுமையான ஒரு புல்வெளி நிறைந்த ஒரு சூழல், அவரை சுற்றி ஆடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும், தண்ணீர் அங்கே பாய்ந்தோடும். இப்படியாய் இயேசுவை ஒரு ஆயனாய் பார்க்கிற புகைப்படத்தை உள்ளே வைத்திருப்போம். இல்லை என்ன சொன்னால் இறையறக்கத்தினுடைய ஆண்டவரை வச்சிருப்போம். அந்த இதயத்திலிருந்து பொங்கி வழுகிற இறையறக்கம் அந்த குடும்பத்தில் முழுமையாய் நிறைந்திருக்க வேண்டும் சொல்லி. ஆனால் பெரும்பான்மையான நேரங்களிலே நம்முடைய ஜெப அறை மட்டுமல்ல, நம் இல்லத்திலும் கூட சிலுவையை, பாடுபட்ட ஆண்டவருடைய சுரூபத்தை அரங்கேற்றம் செய்வதிலே, அதை காண்பதிலே நமக்கு அவ்வளவாய் தயக்கம் இருக்கும், ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் ஏதாவது ஒரு புதுமனை அந்த அர்ச்சிப்பு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் கொடுக்கிற அந்த ஒரு நினைவு பரிசு என்பது பாடுபட்ட இயேசுவினுடைய அந்த ஒரு சுரூபத்தையோ புகைப்படத்தான் கொடுப்பேன், கொடுக்க ஆசைப்படுவேன். ஏன்? சிலுவையை குறித்த, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை குறித்த நம்முடைய படிப்பினைகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, விடுதலை பயணம் 17 வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு போர் நிகழும். அந்த போர் யாருக்கும் யாருக்கும்? இஸ்ரேல் மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் இடையில் நடைபெறுகிற போர். அந்த போரிலே இஸ்ரேல் மக்களுடைய வெற்றி எதை பொறுத்து அமைந்திருந்தது? அவர்களுடைய வலிமை, படைக்கலன், படை கருவிகளை பொறுத்தா இல்லை. இந்த போரின் பொழுது தொலைவில் நின்று கொண்டு மோசே அவர்களுக்காக தம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பார். எப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய கரம் மேலே உயர்ந்திருக்கிறதோ இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். மோசேயினுடைய கரம் தளர்கின்ற பொழுதெல்லாம் இவர்களுக்கும் சரிவு ஏற்படும். ஆக தங்கள் வெற்றி மோசேயினுடைய ஜெபத்தில் உணர்ந்து கொள்கிறார்கள். மோசேயின் கரம் தளர்ந்து போகாதபடி ஆரோனும் கோரும் அந்த கரத்தை தாங்கி பிடிப்பார்கள். கல்லை வைத்து கூட மோசே அங்கு கரம் விரித்து ஜெபித்தாரே, அந்த ஜெபம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்ததே. இங்கு பார்க்கிறோம், மோசேயை விட மேலானவர் நமக்காய் அழகைக்கும் தீமைக்கும் பாவத்திற்கும் எதிரான போரில் நாம் இந்த உலகத்தில் ஈடுபட்டு இருக்கிறோமே, நமக்காயத்தம் கரங்கள் கீழ் தாழாதபடிக்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவரை நாம் நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறாரே, இந்த உயர்த்துதலை கொடுத்தது யார்? மனிதனா? திருவையா? இல்லை. சிலுவையிலே எல்லோரும் அவரை பார்க்கிற பொழுது அதன் வழியாய் மீட்பு உண்டு என கடவுள் சொல்லுகிறாரே, அந்த நிலையை எப்படி அவர் அடைந்தார்? இன்னைக்கு நம்ம இரண்டாம் வாசகத்தில் ரொம்ப அழகா அதை பிலிப்பியர்களுடைய கடிதத்தில் சொல்லுவார். இந்த வாசகத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ரெண்டாய் பிரிக்கலாம். முதலில் இறங்குமுக கிறிஸ்தியல், அடுத்து ஏறுமுக கிறிஸ்தியல்னு சொல்லி இந்த ரெண்டாம் வாசகத்தை நம்ம பிரித்து படிக்கணும். அது என்ன? இறங்குமுக கிறிஸ்தியல், ஏறுமுக கிறிஸ்தியல். எவற்றையெல்லாம் கடவுளுக்காய் இயேசு செய்தாரோ அது இறங்குமுக கிறிஸ்தியல். எவற்றையெல்லாம் இயேசுவிற்கு கடவுள் செய்தாரோ அது ஏறுமுக கிறிஸ்தியல் இருக்கு. இறங்குமுக கிறிஸ்தியல்னா என்ன? இயேசு கிறிஸ்து தன் நிலையிலிருந்து தன் தந்தையின் திருவுளத்திற்காய் அவர் கீழே இறங்கி வருகிறார். ஒவ்வொரு வார்த்தையாய் நம்ம பிரித்து பிரித்து படித்தோம்னா அந்த வார்த்தை சொல்லுது, அவர் கடவுள் வடிவில் விளங்கினார், அந்த நிலையை துறக்கிறார். அந்த நிலையை துறந்து அவர் இன்னும் ஒருபடி கீழே இறங்குகிறார், மனித கோலம் எடுக்கிறார். மனித கோலம் எடுத்து வாழ்ந்தவர் சாவை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் இருக்கிறவராய் இருக்கிறவர் நானேன்னு சொன்னாரே விடுதலை பயணத்தில், அவருடைய மகன் சாவை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி சாவை ஏற்றுக்கொள்கிறவர் இயற்கை மரணமாக இருந்தாரா? இல்லை, அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆக கடவுளுக்காய் அவர் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காய் மகன் ஒவ்வொரு நிலையாய் இறங்கி இறங்கி வந்து சிலுவைகளை தன்னை பலியாக்குகிறார். இது இறங்குமுக கிறிஸ்தியல், டிசெண்டிங் கிறிஸ்டாலஜி. இப்படியாய் தனக்காய் எல்லாவற்றையும் தாழ்த்தி கொண்டாரே அந்த மகனை கடவுள் உயர்த்துகிறார். அசெண்டிங் கிறிஸ்டாலஜி, ஏறுமுக கிறிஸ்தியல். எப்படி உயர்த்துறார்னு பாருங்க. கடவுள் இயேசுனுடைய பெயரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்துறார். இயேசுங்கிற அந்த ஒரு பெயர் எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்துகிறார். அதிலும் வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் அவரை மிகவே உயர்த்துகிறார். உயர்த்துவதே நமக்கு மிகப்பெரிய பரிசு தான், ஆனால் கடவுள் மிகவே உயர்த்துகிறாராம். அடுத்து சொல்றாங்க, விண்ணவரும் மன்னவரும் கீழுள்ளவரும் மேலுள்ளவரும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் மண்டியிடும்படியாக கடவுள் ஆசீர்வாதத்தை பரிசு இயேசுவுக்கு கொடுக்கிறார். கடைசியை சொல்லுகிறார், இனி எல்லாரும் இந்த இயேசுவை ஆண்டவர் என தம் நாவால் அறிக்கையிடும்படியாக கடவுள் இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாய் அதே நிலைக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து மேலெழுந்து சென்றார் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் தன்னையே கீழே இறங்கி ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் அந்த சிலுவை வழியாக கடவுள் அவரை மேலே தூக்கி வச்சிருக்கிறார். இன்னைக்கு முதல் வாசகம் வாசிக்கிறோம். முதல் வாசகத்தில் பார்க்கிறோமே, கடவுளுக்கு எதிராக, கடவுளுடைய ஊழியனுக்கு எதிராக மக்கள் பேசுகிற பொழுது அந்த வனாந்திரத்திலே அந்த ஒரு பாளைகளே பாம்பை கடிச்சு எல்லாம் சாகுறாங்க. அப்போ கடவுள் சொல்லுகிறாரு, ஒரு வெண்கல பாம்பை கம்பத்தில் செஞ்சு அதை உயர்த்தி பிடி, நம்பிக்கையோடு காண்கிறவர்கள் உயிர் பிழைப்பார்கள். அங்கு உயிர் கொடுத்தது யார்? அந்த வெண்கல பாம்பா? இல்லை, யாரெல்லாம் நம்பிக்கையோடு பார்த்தாங்களோ கடவுள் அந்த வெண்கல பாம்பின் நிமித்தமாக உயிர் கொடுக்கல, இந்த மக்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை அவர் எடுத்து படித்து பார்க்கிறார். அதனால சொல்றோம், நம்பிக்கையுடையவர் மீட்கப்படுவார். ஒரு பாம்பை நம்பிக்கையோடு பார்க்கிறவர்கள், தொடக்க நூலிலே இந்த பாம்பு தான் நம்மை வீழ்த்தியது, அந்த பாம்பை நம்பிக்கையோடு பார்க்கிறவங்களுக்கு உயிர் கொடுக்கிறோம்னு சொன்னா, இரண்டாம் வசனத்தில் பார்த்தீங்களா, கடவுள் வடிவில் கடவுளோடு இருந்தவர், கடவுளாய் இருந்தவர் தன்னை இறக்கி கொண்டு வரணும்னு சொன்னா, வார்த்தை சொல்லுது நற்செய்தில, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே இதோ பாலை நிலத்தில் மோசையால் உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறாரே, கடவுளால் உயர்த்தப்பட்டிருக்கிறாரே, எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறார், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்படியாக எல்லாரும் முழந்தால் படியும்படியாக வச்சிருக்கிறாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்குகிறவரை யார் நம்பிக்கையோடு பார்க்கிறார்களோ அவர்கள் மீட்படைவார்கள், உயிர் பெறுவார்கள், சுகம் பெறுவார்கள் என்பதில் நமக்கு என்றைக்குமே சந்தேகம் வரவே கூடாது. சிலுவையை தொங்குகிறவர் அழகை அல்ல, சிலுவையில் தொங்குகிறவர் பாம்பு கிடையாது, சிலுவையில் தொங்குகிறவர் உடல் எடுத்து வந்த அதே கடவுள். அவரை நம்பிக்கையோடு பார்க்கிறவங்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போகுமா? நமக்காய் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் அவர் சிலுவையில். அவர் ஜெபித்த ஜபங்களிலெல்லாம், ஒப்பு கொடுத்த பழியிலெல்லாம், தலை சிறந்த பழி அவர் கல்வாரியிலே சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தாரே அந்த பழிதான். ஒருவேளை இயேசு சிலுவையிலே இறக்கவில்லைன்னு சொன்னால் அந்த சிலுவைக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அவருடைய இறப்பிற்கு முன்னால் அது அவமானத்தின் சின்னமாய் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் அது அவமானத்தின் சின்னமாய் இருந்திருக்கும். ஆனால் அது எப்பொழுது? இன்னைக்கு பவுல் சொல்கிறபடியாக அது கடவுளின் வல்லமையை நம்மீது பொழிகிற, மீட்பை பெறுகிற ஒரு பேரடையாளமாய் மாறியிருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அதில் தன்னை கையளிக்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவ்வளவுதான், இந்த சிலுவையை நாம் நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். நம் இல்லத்தில் இருக்கிற எல்லா புனிதர்களுடைய முகத்தை விட, புனிதர்களின் படத்தை விட, அழகாயிருக்கிற இயேசு அந்த ஆயின் என்கிற முகத்தை விட உருகுலைந்து இருக்கிறாரே. சிலுவையில் தன்னை கையளித்தாரே. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பரிந்துரை ஜெபம், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இடையறாத ஜெபம் நம் இல்லத்தில் இருக்க வேண்டாமா? ஒவ்வொரு முறை திருச்சபை எப்படி இந்த சிலுவையில் தொங்கி இயேசு உயர்த்துதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிற பொழுது அது திருச்சிலுவையினுடைய அடையாளத்தை நாம் போடுறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன்னு சொல்கிறோம். திருப்பள்ளியில் பாருங்கள், திருப்பள்ளி துவங்குறப்ப ஃபாதர் என்ன பண்ணுவ, தூவம் போட்டே வருவார். திருப்பள்ளி பீடத்துக்கு அவர் தூவம் விடுவார். நல்லா பார்த்தீங்கன்னா சுற்றி வரப்ப நடுவில் பார்த்தீங்கன்னா நற்கருணை பேலைக்கு தூவம் போகிற மாதிரி இருக்கும். இல்லை, தப்பாக எடுத்துக்கூடாது. நற்கருணை பேலைக்கு தூவம் காட்டுவது கிடையாது. பணியாளர் உங்களால் தப்பாக காட்டியிருந்தால் திருத்திக்கணும். அவங்களுமே என்ன திருச்சபை சொல்லுது, நமக்கு நற்கருணை பேலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாடுபட்ட சுரூபருடைய அந்த ஒரு சுரூபம் எல்லா ஆலயங்களிலும் இருக்கும். உண்மையில் நாம் தூவம் விடுவது நற்கருணை பேழைக்கல்ல, இது நற்கருணைக்கு மேலைக்கு பேலாகவே தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தாரே அந்த பாடுபட்ட ஆண்டவரை தான் நம்ம தூவம் விடுகிறோம். அவர் மாட்சிக்குரியவர். நற்கருணை பேழையினுடைய வரலாறு தெரியும். நோயுற்றவர்களுக்கு அந்த நற்கருணையை கொண்டு செல்வதற்காகத்தான் நாம் அதை நிரூபினோம். ஆனால் இந்த பாடுகள் என்பது நோயற்றவர்களுக்காக அல்ல, மாறாக நான் மீட்புக்காக இயேசு கிறிஸ்து செஞ்சது. திருப்பள்ளியில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் பார்க்கிறோமே, இந்த மேடையில் எந்த ஒரு புனிதருடைய படமும் இருக்காது, எந்த திருப்பள்ளரும் இருக்காது. ஆனால் பார்க்கிறோமே, அங்கு ஒரு பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு சிலுவை இருக்கும். முன்னும் பின்னுமாய் சிலுவை இருக்கும். ஒரு சிலுவை பின்னாடி இருக்கிற சிலுவை மக்களுக்கு படிப்பனையாக இருக்கும். திருப்பள்ளி மேடையில் இருக்கிற சிலுவை இங்கே இருக்கிற அருள் பணியாளருக்காக இருக்கும். இதைத்தான் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து செய்யலன்னு சொன்னா மீட்பு கிடையாது, நமக்கு மீட்பு வந்திருக்காது. அழகின் மக்களாக இருந்திருப்போம். அவர் செய்ததில், அவர் பேசியதில் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்தது சிலுவையில் தன் கரங்களை விரித்து ஒப்புக் கொடுத்தாரே. இந்த மேலான ஜெபம் தான், அதைதான் இன்னைக்கு நம்ம விழாவாக கொண்டாடுகிறோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவை பார்க்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. இந்த சிலுவையை அவமானத்தின், வேதனையின், கண்ணீரின், கடனின், நோயின், மரணத்தினுடைய ஒரு சின்னமாய் கருதி ஒதுக்கி வைக்கிறோமா? நமக்காய் அவர் ஒப்புக் கொடுக்கிற ஜெபத்தை நாம் புறக்கணிக்கிறதுக்கு சமம். நம்பிக்கை வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக கத்தோலிக் கிறிஸ்தவர்களுக்கு பயம் இருக்கு. என்ன பயம்? இந்த பாடுபட்ட ஆண்டவரை இல்லத்தில் வைக்கிறதுக்கு பயம் இருக்கு. இந்த திருச்சிலுவையின் மாட்சியில் நாம் செய்ய வேண்டிய மிக மேலான ஒரு செயல்பாடு, காரியம் என்னன்னு சொன்னா, நம்பிக்கை கொள்வோம். இவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு. கண்ணீருக்கும் சோகத்திற்கும் மரணத்திற்கும் இடமில்லை. அது எதுவுமே நம்மை அணுகி வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன் கரங்களை விரித்து அங்கே ஒப்புக் கொடுத்து தன்னையே பழிய ஒப்புக் கொடுக்கிறார். அவரே தான் நம்ம மேலே வைக்கணும். ஜெப அறையில் இவர் தான் இருக்கணும். நாம் வாழ்கிற, கூடி வந்து ஜெபிக்கிற, பேசுகிற, உரையாடுகிற அந்த ஒரு லிவிங் ரூமில் இவருடைய அந்த பாடுபட்ட சிறுவர் இருக்கணும். அவர் நமக்காய் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். பயப்படக்கூடாது. இதை வைக்கிறப்ப அவ்வளோ பயம் இருக்கும், ஐயோ இதை வச்சா கஷ்டம் வந்துடும் ஃபாதர், கவலை வந்துடும் ஃபாதர். இல்லை இல்லை, திருப்பள்ளியிலே ஆலயத்திலே இவரைத்தான் நாம் மையமாக அரங்கேற்றம் செய்து வந்திருக்கிறோன்னு சொன்னால் அந்த சிலுவை வழியாக அவர் கொடுக்குற அந்த ஒரு மீட்பு அளப்பெரியதாக இருக்குது. அது நமக்கும் நம் வீட்டுக்கும் தேவை. ஆக அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நற்செய்தி சொல்லுகிறபடியாக கடவுள் தன் மகனை அனுப்பியது நாம் எல்லாம் செத்து போகணும்னு கிடையாது. அவரே சொல்கிறார் பாருங்கள், தன் மகன் வழியாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்னு சொன்னால் இந்த மகன் மீட்பு எப்படின்னு சொல்கிறாரு, சிலுவை வழியாகத்தான் மீட்புன்னு சொல்கிறார். நம்ம கடந்தவன் நற்செய்தியில் வாசித்து இருப்போம், சிலுவையை தூக்கி கொண்டு வாங்க, உங்கள் சிலுவையை தூக்கி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதில் இதையும் சேர்த்து கொள்ளுவோம், நான் இருக்கிற இடத்தில், என் இல்லத்திலே, என் பணி செய்கிற அலுவலகத்திலே, எல்லா இடத்திலும் இதை எனக்காக எப்பொழுதுமே கல்வாரியில் கரம் விரித்து ஜெபிக்கிறாரே அந்த இயேசுவினுடைய பாடுபட்ட சுரம் இருக்கும். நான் சோர்ந்து போகையில், நான் தளர்ந்து போகையில், நான் கண்ணீர் வடிக்கையில், கடனில் இருக்கையில், நோயில் வாடகையில், இதோ எனக்காக ஒருவர் அங்கே எப்பொழுதும் பந்தய இடத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பார். இந்த திருச்சிலுவையை நாம் வணங்குவோம், ஆராதிப்போம், மாட்சிப்படுத்துவோம். அதில் தொங்குகிறாரே அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு காண்போம். ஒரு அழகையை பார்த்தவர்களுக்கே வாழ்வு இருக்குன்னு சொன்னால், எல்லாவற்றையும் படைத்தவர், வார்த்தையானவர், இவர் வழியாகத்தான் கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்தார். இவரை நம்பிக்கையோடு பார்க்குற மக்களுக்கு கடவுள் ஒன்றும் கொடுக்காமல் இருப்பாரா? அவரையும் இன்றைக்கி வாக்கு தராரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்குகிறவரை நம்பிக்கையோடு பார்க்கிறீர்களா? அவர் வழியாக உங்களுக்கு மீட்பு இருக்கிறது. இயேசுவை ரொம்ப அழகாக ஜோடிச்சிட வேண்டாம். நல்ல சவப்பா, நல்ல முடி வச்சு, நல்ல ஆயனா, கழுத்தில் ஆடு போட்டுக்கிட்டு, அதெல்லாம் நம் பயம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசு அழகாக இருக்க மாதிரியே வாழ்க்கை இல்லை. இவர் தான் முக்கியம். அவர் உடைந்ததில் தான் நாம் உருவாக்கப்படுகிறோமே ஒழிய அவர் ரொம்ப அழகாக இருக்கிறதுல கிடையாது. அவர் அழகாக இருப்பதற்காக இங்கே வரவில்லை. அவர் இறங்கி வந்ததே தன்னை உடைப்பதற்காக, உருகுலைவதற்காக. ஏனால் அவருக்கு தெரியும், அவர் இங்கே கோதுமை செடியாய், அங்கே விதையாய் விழுகிறார். அவர் உடைகிற பொழுது நாம் அங்கே உருவாக்கப்படுகிறோம். திருச்சிலுவையை ஆராதிப்பது என்பது கோயிலில் மட்டும் போயிட்டு முழந்தால் பண்ணிடுவது கிடையாது. நம்பிக்கையோடு திருச்சிலுவையை நம் இல்லங்களில் அரங்கேற்றம் செய்வோம். அவர் நாம் யாதொரு குறையும் இல்லாமல் நம்ம காரணம் கோட்டையும் காவலுமாய் இருந்து இறைவார்த்தை சொல்கிறபடியாக அவரை நம்பி செல்கின்ற மக்களை மாட்சியிலும் பெயரிலும் எல்லாவற்றிலும் நிறைவாய் உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நிறைவாக கொடுக்கட்டும். ஆமீன்.